வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது விதை நேர்த்தியும் நோய் மேலாண்மையும் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் செந்தில்வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஆடி பிறந்துவிட்டது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு பழமொழி உள்ளது. அந்த பழமொழியின்படி இந்த ஆடிப்பட்டத்தில் விதைப்புக்கு மிகவும் சிறந்த மாதமாகும். அவ்வாறு விவசாயிகள் விதைக்கும் போது அந்த விதையில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு விவசாயி விதையில் கவனம் செலுத்துகிறாரோ அதர் பலனை அறுவடையில் நன்றாக கண்கூடாக காணலாம். விதையை தேர்ந்தெடுத்து அந்த விதையை தரமான விதையை விதை நேர்த்தி செய்து அந்த விதையின் அளவானது அதனுடைய பரப்பளவுக்கு மிகவும் உகந்தாக போல் எடுத்துக்கொண்டு அந்த விதைப்பு பருவத்தில் கவனம் செலுத்தப்படும் போது அதனுடைய பயிர்களின் எண்ணிக்கை பராமரிக்கப்பட்டு மகசூலும் மிகவும் அதிகரிக்க மிக முக்கிய காரணியாகவும் அமைகிறது. ஆதலால் இன்றைய உரையாடலில் இந்த விதை நேர்த்தியின் முக்கியத்துவம், விதையின் அளவு பற்றியும், அந்த விதை மூலம் பரவும் நோய்களை எவ்வாறு விதை நேர்த்தி செய்து நாம் மேலாண்மை செய்வது என்பதை பற்றியும் விரிவாக காணலாம். முதலில் நாம் இந்த நெற்பயிரை எடுத்துக்கொள்வோம். இந்த நெற்பயிர் எடுத்துக்கொண்டால் நம்ம மூன்று கால பயிர்கள் நம்ம பயிரிடுகின்றோம். நீண்டகால பயிர் பொன்னி, மத்திய ரகம், அப்புறம் குட்ட ரக பயிர்களை நாம் நடவு செய்கிறோம், சாகுபடி செய்கிறோம். அவ்வாறு சாகுபடி செய்யும்போது அந்த விதை நமது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போலவும் பாசன வசதிக்கு ஏற்றாற்போலவும் நாம் அந்த நெற் ரகத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். எடுத்துக்காட்டாக ஒரு குறுகிய கால பயிர் ஒரு 90-100 நாளையில் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும். அந்த குறுகிய கால பயிர்களுக்கு அந்த பயிரின் காலத்திற்கு ஏற்றவாறு அந்த விதையின் அளவானது மாறுபடும். இப்போ குறுகிய கால பயிர் என்று எடுத்துக்கொண்டால் 25 கிலோ நெல் விதையானது ஒரு ஏக்கருக்கு போதுமானது. இதுவே மத்திய கால பயிராக இருந்தால் 16 கிலோவிலிருந்து 18 கிலோ நெல் விதையானது நாற்றாங்கல் விடுவதற்கு போதுமானதாக இருக்கும். நீண்டகால பயிர், அதாவது பொன்னின்னு சொல்லுவோம், பொன்னி, அதில் வந்து ஒயிட் பொன்னி, வெள்ளை பொன்னி, அதெல்லாம் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறோம். அதில் நம்ம சாகுபடி செய்யும்போது நம்மளுக்கு தேவையான அளவானது ஒரு 12 கிலோ வந்து 15 கிலோ நம்மளுக்கு தேவைப்படும். இவ்வாறு அந்த பயிரின் காலத்துக்கு நாட்களுக்கு ஏற்றவாறு குறுகிய கால பயிர், மத்திய கால பயிர், நீண்டகால பயிர், அதுக்கேற்றவாறு நம் விதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். இப்போ குறுகிய கால பயிருக்கு 25 கிலோ வந்து 30 கிலோ பயிர் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு 8 சென்ட்லேருந்து 10 சென்ட் நாற்றாங்கால் விடுவோம். அந்த நாற்றாங்கால் தயார் செய்து நாற்று விடுவதற்கு முன்பு அந்த விதையை தேர்ந்தெடுத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இப்போது முக்கியமாக இன்றைய உரையானது விதை நேர்த்தி பற்றி தான். எந்த ஒரு விவசாயி விதையின் மூலம் பரவும் நோய்களையும் விதையை தரமான விதை வீரியமான விதை நன்றாக உள்ள விதையை எடுத்து விதைக்கின்றாரோ அந்த முளையிலேயே அந்த விதையின் அனுபவமானது பலனானது அதன் முளைப்புத்திறனிலே நம்மளுக்கு தெரிந்து கொள்ளும். அந்த முளைப்புத்திறனை அதிகரிக்கவும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் நாம் விதை நிறுத்தி மிகவும் முக்கியம். இப்போ நெல் எடுத்துக்கொண்டால் இந்த குறுகிய கால பயிர் 7T 48 MDU5 TK9 போன்ற ரகங்கள்லாம் குறுகிய கால பயிர் 90 நாள்லேருந்து 110 நாளுக்குள்ளே அறுவடை செய்யலாம். இந்த தேவையான விதையை எடுத்துக்கொண்டு உயிரியல் முறையும் விதை நிறுத்தி செய்யலாம், ரசாயன முறையிலும் விதை நிறுத்தி செய்யலாம். இப்போ ரசாயன முறை எடுத்துக்கொண்டால் அந்த விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த கார்பன் டைசிம், திறம் போன்ற பூசண குழிகள் இருக்கின்றன. இப்போ திறம் எடுத்துக்கொண்டால் 4 கிராம் பர் கிலோவும் கார்பன் டைசிம் 2 கிராம் பர் கிலோ என்ற விதை அளவுக்கும் எடுத்துக்கொண்டு இப்போ 25 கிலோ விதை குறுகிய கால பயிர்களுக்கு தேவை என்றால் 50 கிராம் கார்பன் டைசிம் என்ற பூசணக்குள் எடுத்துக்கொண்டு ஒரு பாலித்தீன் பையுள்ள ஒரு சாக்கு பையில் எடுத்துக்கொண்டு அந்த 50 கிராம் பூசணக்கொல்லியை நாம் அந்த நெல்லுடன் சேர்ந்து அந்த வாயை நன்றாக கயிறு போட்டு நல்லா கட்டிய பிறகு நன்றாக குலுக்க வேண்டும். இந்த உரப்பையெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்தலாம். இப்போ நல்லா அந்த அதில் இருக்கிற பவுடரானது வெளியே வரக்கூடாது, அதில் துவாரங்களோ துளைகளோ இருக்கக்கூடாது. அதே மாதிரியே ஒரு சன்னல் பை இதுக்கு பயன்படாது. அதனால் உர பைய துவாரம் இல்லாமல் தொலை இல்லாமல் காற்று உள்ளே புகாத ஒரு பையை எடுத்துக்கணும். தேவையான விதையை எடுத்துக்கொண்டு ஒரு விதைக்கு 2 கிராம் கார்பன் டைசிம் என்ற பூசணக்குழியை எடுத்துக்கொண்டு 25 கிலோ என்றால் 50 கிராம் எடுத்துக்கொண்டு நன்றாக குலுக்க வேண்டும். நன்றாக 2 பக்கமும் 2 நபர் பிடித்து 2 ஆள் பிடிச்சி ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா குளிக்கிட்ட பிறகு உடனே அவுத்திடக்கூடாது. எந்த அந்த வாயை அவுத்தோம்னா அந்த பூசணக்குள்ளி பவுடரானது டவான்னு வெளியில் வந்துடும். அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வைத்த பிறகு அப்புறம் எடுத்து நம்ம அதில் ஊற வச்சு, நான் எப்பயுமே வந்து நெல் நாற்றாங்கால் போனோடனே ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம ஊற வைப்போம். அப்புறம் ஊற வச்சு அதுக்கப்புறம் 1ஆம் கொம்பு 2ஆம் கொம்பு 3ஆம் கொம்பு போட்டு நாம் விதை செய்வோம். இது வந்து ரசாயன முறையில் விதை நேர்த்தி செய்வதாகும். அடுத்ததாக உயிரியல் முறை. இப்பொழுது மிகவும் விவசாயிகளுக்கு நல்ல விழிப்புணர்வோடு உயிரியல் முறை விதை நேர்த்தியானது மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நெல் எடுத்துக்கொண்டால் அஸ்வஸ் பயிரிலும் ஒரு பாக்கெட், ஒரு ஹெக்டருக்கு ஒரு பாக்கெட் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 250 கிராம் 1 ஏக்கருக்கு அந்த விதை 1ஆம் கொம்பு 2ஆம் கொம்பு 3ஆம் கொம்புக்கு போட்டு பிறகு விதை பிறகு தயாராகும். அவ்வாறு 3ஆம் கொம்பு போடும்போது ஒரு தேவையான அளவுக்கு கஞ்சி எடுத்துக்கொண்டு இது ஒரு பாக்கெட் எடுத்துக்கொண்டு நன்றாக ஒரு கூழ் போல் தயார் செய்து அந்த தேவையான விதை முழுவதும் சுத்தீரி அப்படியே ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டு அதை நாற்றாங்கால் விடுத்தோம் என்றால் அந்த அசோஸ் பயிலும் என்ற உயிர் உரமானது அந்த நெல்லில் ஒற்றுக்கொண்டு நன்றாக நாற்று போஷாக்காக விளையும். இப்போது நம்ம பெசில சப்டிலிஸ் என்ற ஒரு காரணியும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் இல்லையா, 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் திரவ வடிவமும் இருக்குது. அப்போ அந்த 1ஆம் கொம்பு நெல் ஊற வைக்கும் போது அந்த 1 லிட்டர் திரவ வடிவம் உள்ள அந்த உயிரியல் காரணியானது அந்த நெல்லில் ஊற்றிய பிறகு ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த நல்ல பலன் தரக்கூடிய ஒரு உயிரியல் காரணியோடு நன்றாக சேர்ந்து கொண்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம முளைப்பு திறன் போட்டு நம்ம வயலில் கொண்டு போய் விதைச்சாலும் அது நல்ல பலன் தரும். அந்த விவசாயிகள் அதில் கவனம் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மருந்து பூசணக்கொல்லியை நாம் பயன்படுத்தணும் என்றால் உயிர் உரங்களையும் மற்றும் உயிரியல் காரணிகளையும் பயன்படுத்த முடியாது. உயிர் உரங்கள் உயிர் காரணிகள் பயன்படுத்தினால் அதோடு விதை நிறுத்தி செய்து நாற்றாங்கலில் விதைக்கப்பட வேண்டும், அல்லது பூசணக்கொல்லியோட விதை நிறுத்தி செய்து மட்டும் விதைக்கப்பட வேண்டும். இவ்வாறு விதை நிறுத்தி செய்தால் நாற்றில் அந்த இளம் பருவத்தில் குலைநோய் வருவது தடுக்கப்படும், அப்புறம் பழுப்பு புள்ளி நோய் வருவது தடுக்கப்படும். இது மிக முக்கியமான நோயாகும். அதாவது நாற்றாங்காலில் இந்த நோய்கள் தீவிரம் அடைந்து நாட்டின் வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும். விவசாயிகள் இந்த நெல் சாகுபடியில் மிகவும் கவனிக்க வேண்டியது நாட்டின் வயது. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆடி மாதம் விதைப்பாங்க, நாற்றாங்கால் விட்டுருவாங்க, தண்ணி மின்ன பண்ண வந்தாலும் வரும். பட் சில நேரம் தண்ணியே இருந்தாலும் பல வேலைகளில் நடவு வயல் தயார் செய்யும்போது காலம் தாமதம் ஏற்பட்டால் நாட்டினுடைய வயது மிகவும் அதிகமாகிடும். விவசாயிகளே, குறுகிய கால பயிராக இருந்தால் நாம் நாற்றானது 18 to 22 நாளைக்குள் நாற்றை பிடுங்கி நட்டுவிட வேண்டும். குறுகிய கால பயிர். மத்திய கால பயிராக இருந்தால் 25 நாளுக்குள்ள வயதுள்ள பயிரை எடுத்து நட்டுவிடணும். என்ன சார் இந்த நாற்று வயசை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கோடிட்டு காட்டுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு பயிர் குத்துக்கட்டி வருகிறதோ, கலப்பு குத்துக்கட்டி வருகிறதோ, கரும்பாகட்டும் அல்லது நெல்லாகட்டும், குத்துக்கட்டி வரக்கூடிய பயிர்கள், அந்த பயிர்கள் இளம் பயிர் தான் நன்றாக குத்துக்கட்டும். பொதுவாக நாங்கள் நெல்லுக்குன்னா ஒற்றை நடவு முறை தான் சொல்கிறோம். ஒற்றை நடவில் ஒரு நடவுலேருந்து 65 to 70 குத்து உருவாகிருக்குது. திருநெல் நெல் சாகுபடியில் பல விவசாயிகள் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். 65 மூட்டை 70 மூட்டை 1 ஏக்கர்களை எடுத்துருக்கிறாங்க. எவ்வாறு என்றால், எந்த பயிர் தூர்கட்டி வருகிறதோ அந்த தூர்கட்டிய பயிர்கள் மிகவும் மணி பிடிக்கும் திறன் அதிகம். இப்போ நடவு நடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆளை வச்சு நடுவோம், 3, 5, 6 நாற்றுன்னு குத்து குத்தாக நட்டுருவாங்க. அந்த நாற்று தூர் பிடிக்காது, ரொம்ப வளைச்சி கட்ட தாங்கிட்டு இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லிடுவோம், குறுகிய கால பயிர் 18 நாள் கழித்து போடக்கூடிய பயிரை போய் நம்ம 35 நாள் 40 நாள் கழித்து நடுவாங்க. மொத்த நெல்லுடைய வயசே எவ்வளோ, 90 நாள். 90 நாளில் 40 நாள் நாற்றாங்காலில் போச்சுன்னா மீதி எத்தனை நாள் இருக்குது, 50 நாள். 50 நாளில் போய் அங்கே என்ன விளையும், விளையும் ஒழிய அந்த கதிரானது குறைந்த அளவே தானியத்தை பிடிக்கும். அதனால் விதையின் விதை நிறுத்தி செய்து நாற்றாங்கால் தயார் செய்து நாற்று விட்ட பிறகு அந்த நாற்றினுடைய வயதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ குறுகிய கால பயிராக 18 நாள் நாற்று எடுத்து நட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும் பாருங்கள். இந்த 18 நாளுக்கு மேலே போகும்போது என்ன சார் ஒரு பெரிய இழப்பு வந்துடும் போது, 1 ஏக்கருக்கு 1 நாளைக்கு 1 மூட்டை இழப்பு வந்துக்கிட்டே இருக்கும். 1 ஏக்கருக்கு ஒரு விவசாயி சராசரியாக 1 44 மூட்டை எடுத்தால் ஒரு பலன் தரும் விவசாயிக்கு. இந்த 44 45 மூட்டை இருந்து 18 நாள் நாற்று 44 மூட்டை கொடுக்கும். அது 19-20 நாள் ஆகுதா 43 மூட்டை ஆகும். 21-22 நாள் ஆகுதா 42 மூட்டை ஆகும். 21-24 ஆகுதா 40 மூட்டை ஆகும். ஏன்னு கேட்டால் அந்த வயசானது, வீரிய வயசானது எங்கே காலந்தள்ளப்படுகிறது? நாற்றாங்காலிலே காலந்தள்ளப்படுகிறது. எப்பவே என்ன சொல்லுவோம், நாமளே பருவத்தே பயிர் செய். அந்த பழமொழி பயிருக்கு மட்டும் கிடையாது, ஈவன் வந்து மனிதர்களுக்கும் ஒரு திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பருவத்தை அந்தந்த பருவத்தில் அந்தந்த பயிர் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்தாதான் அது வந்து நன்றாக வளர்ச்சி அடையும். இது மிகவும் விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாற்றின் வயது குறுகிய கால பயிருக்கு 18 நாட்கள் மிகவும் உகந்தது. மத்திய கால பயிர் 110-125 நாள் 130 நாள் உள்ள பயிருக்கு 25வது நாற்றை நட்டுடணும். நீண்ட கால பயிர் பொன்னி இதேமாரினால 35-40 நாளைக்குள்ளே நாற்றை எடுத்து நட்டுடணும். இந்த நாற்றாங்கால் வரக்கூடிய நோய்களை வந்து மிகவும் சிறப்பான முறையில் கட்டுப்படுத்துவதற்கு விதை நேர்த்தி மிகவும் உகந்ததாகும். அதை ரசாயன முறையும் பண்ணலாம், உயிரியல் முறையும் நாம் பண்ணலாம். இது வந்து நம்ம நெற்பயிருக்கு விதை நேர்த்தி ஆகும். அதுக்கடுத்துள்ள தானிய பயிர் எதுன்னு கேட்டால் சோளம். இப்போ வந்து சோளம் ஆடிப்பட்டம் வந்துருச்சு, விவசாயிகள் சோள விதையும் எடுத்து விதைப்பாங்க. இப்போ சோளத்தில் என்னென்ன ரகம் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னா Q30 இருக்குது, அப்புறம் வந்து K12 சொல்லி கோவில்பட்டி 12 அந்த ரகம் இருக்குது. இப்போ ஆடிப்பட்டம் மிகவும் சிறந்த உகந்த பட்டம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும்னா 6 கிலோ விதை தேவைப்படும். இந்த 6 கிலோ விதைக்கு வந்து அந்த சோளத்தில் வந்த பார்த்திங்கன்னா அந்த கதிர் வாங்கும்போது அந்த கரிப்பூட்டை நோய் வரும். அந்த சோளத்தினுடைய தானியமானது மிகவும் கருப்பு கருப்பாக மாறிடும். அது விதை நேர்த்தி மிகவும் உகந்த மருந்தாகும். ஏன்னு கேட்டால் அந்த கரிப்புட்டு பிடித்த அந்த தானியமானது விதையோடு கலந்திருந்தால் அந்த விதையானது அந்த நோய் கிருமிகளை அடுத்த பருவத்துக்கு எடுத்து செல்லும். அதனால தான் சோளத்துக்கு மிகவும் விதை நேர்த்தி தேவைப்படும். அது மெட்டாலாக்சில், அது வந்து அடிச்சாம்பல் நோய் வரும், அதுக்கு மெட்டாலாக்சில் என்ற ஒரு மருந்து இருக்கின்றது. 2 கிராம் 1 கிலோ விதைக்கு எவ்வாறு நெல்லுக்கு நம்ம வந்து ஒரு பயிரை போட்டு எடுத்தோமோ, காற்று புகாத பயிரில் போட்டு ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ சோளம் விதை தேவை. அதை மெட்டாலாக்ஸ் ப்ளஸ் மேங்கோஸ் அப்படின்ற ஒரு சயன் மருந்து இருக்குது, அதை போட்டு செய்யலாம். அதுக்கடுத்து ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது, அது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம், அதையும் போட்டு விதை நேர்த்தி செஞ்சோன்னா மண் சம்பந்தமான நோய்களும் அதை இது பண்ணலாம். அதுக்கடுத்து பெசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம், அதையும் கலந்து விதைக்கலாம். இந்த சோள பயிர்களுக்கு உயிர் உரங்களும் பாஸ்போ பாக்டரி அசோபாஸ் ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவில் கிளர்ரின்னு சொல்லுவோம், அந்த கூழ் போல் கலந்து விதையோட நல்ல தரவாக மிக்ஸ் பண்ணி நம்ம நிழலில் உலர்த்தி அதையும் விதைக்கலாம். சோளத்தை பொறுத்தவரையும் 1 கிலோ விதைக்கு 6 கிலோ விதை ஒரு ஏக்கருக்கு இவ்வாறு விதை நிறுத்தி செய்து இந்த விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து என்ன தானிய பயிர் என்று கேட்டால் கம்பு. கம்பு இப்போ வந்து தானிய பயிர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னு சர்க்கரை நோய்களுக்காக இருக்கட்டும் மற்றும் உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இப்போது தானியத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கம்பு பயிரும் நல்ல ஏரியா, அதாவது பரப்பளவு சாகுபடியானது வருகின்ற காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது, தேவையும் அதிகரித்திருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கம்பில் வந்து Q9 Q10 போன்ற ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இப்போ கம்புக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 1.5 கிலோலேருந்து 2 கிலோ விதையை நம்ம பயன்படுத்துவோம். ஒரு 1 கிலோ 600 கிராம் விதையானது மிகவும் சரியான அளவு. இந்த கம்பு அப்படி தான், கம்பில் வந்து அதுலேயும் கறிப்பூட்ட நோய் வரும், அதாவது சாம்பல் நோய் வரும். இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு கம்புடைய விதையானது விதை நிறுத்தி செய்யலாம். எந்த விதை நிறுத்தினா மெட்டாலாக்சி ப்ளஸ் மேங்கோஸ் சொல்லக்கூடிய ஒரு ரசாயன மருந்தானது 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்று எடுத்து நன்றாக குலுக்கி ஒரு 15-20 நிமிஷம் வச்சு விதை நிறுத்தி செஞ்சோம் என்றால் அந்த சாம்பல் நோயானது மிகவும் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா கம்பில் சாம்பல் நோய் வந்தால் அந்த கதிரானது அந்த பூ பூத்த மாரி ஆகிடும், கிரீன் இயர்னு சொல்லுவாங்க, பச்சை இலையாக மாறிவிடும். அந்த நோய் மிக அதிக இழப்பு ஏற்படுத்தக்கூடியதாகும். இது பொறுத்தவரையிலையும் கம்பு. இப்போ தானிய பயிரில் வந்து நெல் பார்த்தோம், சோளம் பார்த்தோம், கம்பு பார்த்தோம். எந்த ஒரு தானிய பயிருக்கும் அந்த உயிர் உரங்களும் சேர்த்து நடத்தலாம். உயிர் உரங்கள் இடும்போது விதை நிறுத்தி செய்யும்போது ரசாயன மருந்துகளை தவிர்க்க வேண்டும். உயிர் உரங்கள் அசோபாஸ் பாஸ்போ பாக்டீரியா உகந்தது, அசோஸ் பயிரிலும் மிகவும் உகந்தது, எது தானிய பயிர்களுக்கு. அடுத்ததாக வந்து நம்ம முக்கியமான பயிர் எடுத்துக்கொண்டால் உளுந்து. ஏன்னா மிகவும் பலன் தரக்கூடிய பயிர் எது கேட்டால் எண்ணெய் பொறுத்தவரையும் உளுந்து தான். ஏன்னா நம்மளுக்கு 75 நாள்லேருந்து 80 நாள் அறுவடை கிடச்சிடும், விதைப்பு மட்டும்தான். அப்புறம் ரெண்டாவது வந்து அதிக பூச்சி நோய் தாக்கம் நெல்லை காட்டிலும் செய்நாத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கிறது எண்ணெய் பொறுத்தவரையும் உளுந்து. நான் உளுந்து விலை வந்து நம்மளுக்கு மிகவும் அதிகம். எதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நெல்லை ஒப்பிட்டு பார்க்கும்போது உளுந்தினுடைய விலையானது மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த உளுந்து பச்சை பயிர் ரெண்டுமே வந்து மிகவும் நல்ல பலன் தரக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன. பச்சை பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர்ஜி விருஞ்சிபுரம் கிரீன் கிராம் பச்சை பயிர் ஒன்று இருக்குது. உளுந்தில் எடுத்துக்கிட்டோம்னா வம்பன் 6 வம்பன் 8 அது வந்து தேசிய பயிர்வகை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது வம்பன். அந்த பயிர்வகை ஆராய்ச்சி நிலையம் வெளியிடப்பட்ட ரகமானது உளுந்தூரில் வம்பன் 6 மற்றும் வம்பன் 8 என்ற ரகங்களான உள்ளது. இந்த வம்பன் 6 வம்பன் 8 ஒவ்வொரு கிலோ ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ விதை நம்மளுக்கு தேவைப்படும். இந்த உளுந்து பயிர்வகை பயிர்களை விவசாயிகள் மிகவும் பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சு காணப்படும். அந்த வேர் முடிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய சக்தி பயிர்வகை பயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அந்த வேர் முடிச்சில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைசோபியம்ன்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுமென்னால், அந்த ரைசோபியம் பாக்டீரியாவும் அந்த உளுந்து வேரும் உளுந்து பயிரும் ரெண்டு பேரும் நண்பர்கள். இவர் வந்து உணவு கொடுப்பார், அவருக்கு வந்து அந்த வளிமண்டலத்துக்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பயிர் கொடுக்கும். எது இந்த பாக்டீரியா, அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு பேரும் சிம்பையான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வாங்குற மாதிரியாக ரெண்டுத்துக்கும் ஒரு உறவு. எதுக்கு? அந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கும் உளுந்துன்ற பயிருக்கும். அதனால தான் அந்த வேர் முடிச்சு அதிகமாக இருந்தால் மகசூல் மிகவும் அதிகமாக இருக்கும். அது இந்த வேர் முடிச்சு உருவாகிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், ரைசோபியம் என்ற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை நம்ம விதைநிறுத்தி செய்யப்படும் போது மிகவும் வேர் முடிச்சின் திறன் அதிகரிக்கிறதுனால் அந்த காப்பு திறனும் அதிகரிக்கும். அந்த உளுந்து பச்சை பயிர் இந்த பயிர் வகை பயிர்கள் விவசாயிகள் சாகுபடி செய்யப்படும் போது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ரைசோபியம் என்ற ஒரு பாக்டீரியாவை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவை கஞ்சியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூழ் மாரி கையில் ஒட்டுற மாரியாக தயார் செய்து அந்த விதை நிறுத்தி செய்து நேரில் உலர்த்தி போட்டோம்னா மிகவும் நன்றாக இருக்கும். இது வந்து உயிர் உரங்கள். இது கூட நோய், என்ன நோய் மிகவும் அதிகமாக வரும் என்றால் வேரழுகல் நோய். இதில் இந்த உளுந்து பயிரில் வேரழுகல் நோய் வரும். இந்த வேரழுகல் நோய் வருவதற்கு மிகவும் நல்ல ஒரு உயிரியல் காரணி விதை நிறுத்தி மூலம் செலுத்த வேணும்னா ட்ரைகோடர்மா விரிடி. ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு பூசணமானது காரணி மிகவும் சிறந்த உயிர் காரணி. வேர் சம்பந்தமாக வருகின்ற நோய்களுக்கு இந்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு எதிர் உயிர் காரணியானது மிகவும் நன்றாக சிறப்பாக வேலை செய்கின்றது. இந்த ரைசோபியம் விதை நிறுத்தி செய்த பிறகு இந்த ட்ரைகோடர்மா விரிடி ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில், இப்போ நம்மளுக்கு உளுந்துக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 8 கிலோ விதை தேவைப்படும். 8 கிலோ விதைன்னா 32 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி எடுத்து நம்ம ஒரு பையில் போட்டு நன்றாக வந்து தண்ணி தேவையளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் வந்து விதை நிறுத்தி செய்யலாம். இது ரெண்டும் ஒன்றா கலந்து செய்யலாமா சார்? இது ரைசோபியமும் ட்ரைகோடர்மா தாராளமாக கலந்து செய்யலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உயிர் உரமும் உயிர் காரணியும் நம்ம விதை நிறுத்தி செய்த பிறகு ரசாயனத்தோடு தான் நம் விதை நிறுத்தி தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் உயிர் காரணியான ட்ரைகோடர்மா விரிடியும் ரைசோபியமும் ஒன்றாக விதை நிறுத்தி செய்து நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இப்போ ரைசோபியம் முதலில் விதை நிறுத்தி செய்து கொஞ்சம் உலர்ந்த பிறகு ட்ரைகோடர்மா விரிடியோட விதை நிறுத்தி செய்து திரும்ப உலர்த்திய பிறகு போகலாம். ரெண்டு ஒன்றா கலந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய தவறுகளை ஒரு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து எண்ணெய் வித்து பயிர்கள். இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் மிக முக்கியமாக நாம் சாகுபடி செய்வது எந்த பயிர் என்றால் நிலக்கடலை. இந்த நிலக்கடலையில் விவசாயிகள் அதிகமாக ஆடிப்பட்டம் வந்துருச்சு. அதிகமாக விவசாயிகள் வந்து இந்த நிலக்கடலை சாகுபடி எடுப்பார்கள். நிலக்கடலை சாகுபடியில் வந்து TME7 TME9 விதைகள்லாம் இருக்குது. அந்த பல ரகங்கள் நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிலக்கடலையில் வேர் மூலம் பரவுகின்ற நோயானது மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிலக்கடலை நல்லா காய வச்சு அந்த நிலக்கடலை பொறுத்தவரையிலையும் விதைக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் உரிப்பாங்க. ஏன்னா நம்ம உரித்து பருப்பாக வச்சுருந்தோம்னா அது நோய் தாக்கும் திறன் அதிகமாகி என்ன ஆகிடும், விதை கெட்டு போயிடும். அதனால் விவசாயிகள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த விதையை உரித்து பருப்பாக எடுத்து விதைப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 2-3 நாள்லேயே அதிகமாக மழை இருந்து காற்றுல அதிகமாக ஈரப்பதம் இருந்தாலும் அந்த விதையானது கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் மற்ற பயிர்களை விட இந்த எண்ணெய் வித்து பயிரான இந்த நிலக்கடலைக்கு விதை நிறுத்தியானது மிகவும் அவசியம். இப்போ நாமளே விதையை நிலக்கடலை சாப்பிட்ருக்கும்போது ஒரு 10 விதைக்கு ஒரு விதை கசப்பாக வரும். ஏன் கசப்பாக வருது? என்றைக்காவது நம்மளே நம்மளுக்கு கேட்டிருக்கோமா? ஏன்னு கேட்டால் அதில் அஸ்பர்ஜில்லஸ்ன்ற ஒரு பூசணம் இருக்குது. இப்போ நம்ம நிலக்கடலை வேக வச்சு சாப்பிடாத பச்சாக சாப்பிடுவோம், இல்லை காஞ்ச நிலக்கடலையே சாப்பிடுவோம். இந்த காஞ்ச நிலக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 10-12 பருப்பு சாப்பிட்ட பிறகு ஒரு பருப்பு மிகவும் கசப்பாக இருக்கும். ஏன் கசப்பாக இருக்குன்னுட்டால் அந்த அஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ன்ற ஒரு பூசணமானது அந்த நிலக்கடையில் வளர்ந்துருக்கும். அது வந்து மைக்ரோடாக்ஸின்ற ஒரு நச்சுப்பொருளானது அந்த நிலக்கடையில் சுரந்திருக்கும். அந்த நச்சுப்பொருள் தான் நம்மளுக்கு கசப்பாக இருக்கும். அந்த கசப்பான நிலக்கடலையை ஒரு தடவை ஒரு கையளவுக்கு நம்ம நிலக்கடலை சாப்பிட்றோம். 5 நிலக்கடை பருப்பு இல்லை 10 நிலக்கடலை பருப்பு நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று வலி எடுத்துக்கும். ஏன்னு கேட்டால் அதில் இந்த பூசணமானது ஒரு திரவம், அது பேர் மைக்ரோடாக்சின் சொல்லுவாங்க, பூசண திரவம். அந்த திரவமானது மருந்தே கிடையாது, அது வயிற்றுக்குள்ளே போனால் வயிற்று வலி வரும். ஒரு நான் 30 வயசு 35 வயசு 40 வயசுக்குள்ளனா அது என்ன ஆகும், எப்படியோ அப்போ கடாமலான்னு செரிமான ஆகி வெளியே வந்துடும். இந்த வயசானவங்களுக்கு என்ன ஆகும், 55 வயசுக்கு மேலே இதேமாரி கசப்பான நிலக்கடையெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்று உபாதைகள் ஏற்படும். ஏன்னா அதுக்கு மருந்தே கிடையாது இது வரலும். அது பேர் மைக்ரோடாக்சிகோசிஸ்னு சொல்லுவாங்க, அந்த நோய் வந்தால் மைக்ரோடாக்சிகோசிஸ். அதை தான் நிலக்கடலையை பெரும்பாலும் வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா நிலக்கடலையில் மற்ற பயிர் வகை பருப்பு வகை பயிர்களை விட அதில் நோய் காரணி அஸ்பர்ஜில் நைஜர் அஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ் என்ற பூசணமானது மிகவும் அதில் நன்றாக வளரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற ஒரு பூசணமானது விதைத்த பருப்பு நம்ம வயலில் விரைச்சோம்னா அந்த பருப்பினுடைய முளைப்புத்திறனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளது. அதனால தான் நிலக்கடலையை நாம் விதை நிறுத்தி செய்யாமல் விதைக்கக்கூடாது. கார்பாக்சின் ஒரு மருந்து இருக்குது, அந்த கார்பாக்சின் அந்த மருந்தை வந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு, திறம் என்ற ஒரு மருந்து இருக்குது 4 கிராம் 1 கிலோ விதைக்கு. கார்பாக்சின் மிகவும் உகந்த மருந்து. ஏன்னா நீங்கள் நிலக்கடையில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது வீட்டில் எடுத்து வச்சு பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து வச்சு பாருங்கள், 4 நாள் 5 நாளில் பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அது பூசணம் பூத்து போச்சு இனிமேல் உதவாது, 2 பருப்பு சாப்பிட்டு கசந்தோன்னு என்ன பண்ணுவோம், தூக்கி போய் கொட்டுருவோம். ஆனால் இது வந்து விதைக்கும் போது அதை சில நேரங்கள் நம்ம தவறு விட்டுறோம். அந்த விதை நன்றாக இருக்கிறதா, ஏதாவது ஒரு பூசணம் தாக்கி இருக்கிறதா, இதை நாம் எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்துறது என்று நாம் சில நேரங்கள் தவறு விட்டுறோம். அந்த இதேமாரி நிலக்கடலை பயிரானது இந்த நோய் பூசணத்தால் தாக்கப்படும் போது அதன் முளைப்புத்திறனானது மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் கார்பாக்சின் விட்டாவாக்ஸ் பிளான்ட் வாக்ஸ்னு சொல்லி நம்ம மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கார்பாக்சின் மருந்தை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைத்தோம் என்றால் அந்த விதை மூலம் பரவக்கூடிய அந்த அஸ்பர்ஜிலஸ் நைஜர் என்ற ஒரு விதை அழுகல் நோயானது நாம் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கடுத்து நிலக்கடலுக்கு அடுத்து மிகவும் பிரபலமான ஒரு பயிரானது கரும்பு. இந்த கரும்பும் வந்து விதை நிறுத்தி செய்யணும். பெரும்பாலான விவசாயிகள் இந்த கரும்பை கூட விதை நிறுத்தி செய்வது தவற விட்டுக்கிறார்கள். அதாவது கரும்பு வந்து கரணை போடுவாங்க, கரணை போட்டோடனே இப்போ கரும்பு நாற்று விட்டு நட சொல்கிறோம். நாற்று விட்டு நடும்போது விவசாயிகள் வந்து 1 ஏக்கருக்கு 60,000 கரணை வேணுன்னா அது சிங்கிள் கரணை சொல்லணும், ஒத்த பருவு கரணை, அதையும் விதை நேர்த்தி செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, 2 பருவு கரணை கண்ணுள்ள கரணை எடுத்து தான் நான் நேராக கரும்பாக ஊனிடுறாங்க, நட்டுறாங்க. அந்த கரும்பை என்றைக்கும் விவசாயிகள் இதுவும் குத்து கட்டி வர பயிர் எது மாதிரியா, நெல் மாதிரியா, கரும்பும் நெல் மாதிரியா குத்து கட்டி வரப்பயிர். அப்போ எந்த கரும்பு எடுக்கணும், ஒரு 7 மாதத்துக்குள்ளே கரும்பு, 7 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே கரும்பு. கரும்பு மிகவும் சுவையாக மாறி போச்சுன்னா அது உதவாது, எதுக்கு நடவுக்கு உதவாது. 8 மாதத்துக்குள்ளே 7 மாதத்துக்கு மேலே அந்த 7 to 8 மாதம் உள்ள கரும்பு தான் அந்த விதைக்கு மிக உகந்ததாகும். அது மேலே 2 கணுவும் கீழே 2 கணுவும் நீக்கிவிட்டு இடையில் உள்ள கணுவை எடுத்துக்கிட்டால் அந்த கரும்பானது முளைப்புத்திறனானது முளைப்பு கரும்பு பருவானது மிகவும் நன்றாக இருக்கும். இப்போ 1 ஏக்கருக்கு 2 கணக்கு பருவு உள்ள கரும்பு எடுத்துக்கொண்டால், கரண் எடுத்துக்கொண்டால் 30,000 கரணை தேவைப்படும். 1 ஏக்கருக்கு 30,000 கரணை தேவைப்படும். இந்த 30,000 கரணையை நம் விதை நிறுத்தி செய்து நட்டம் என்றால் முளைப்புத்திறனானது மிகவும் நன்றாக இருக்கும். கரும்பில் மிக பெரிய பிரச்சனை என்னென்னா செவ்வழுகள் நோய். செவ்வழுகு நோயெலாம் வந்தவர்கள்லாம் கட்டுப்படுத்துறது மிகவும் சிரமம். அது எப்போ கட்டுப்படுத்தலாம், நாற்று நடும்போதே கட்டுப்படுத்துறதுதான் மிகவும் சிறப்பு. அதான் கரும்பு நடும்போதே அதை கட்டுப்படுத்தலாம். எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்றால், இப்போ 30,000 2 பருவ கரணம் 1 ஏக்கருக்கு தேவைன்னு எடுத்துக்கிறோம். ஒரு பாரலில் ஒரு ட்ரம்மில் எடுத்துக்கிட்டு 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த 100 லிட்டர் தண்ணியில் வந்து 50 கிராம் கார்பன் டைசிம் என்ற ஒரு பூசணக்கொல்லியும், 200 மில்லி மாலத்தியானம், 1 கிலோ யூரியா. அந்த 1 கிலோ யூரியா போட்டால் முளைப்புத்திறனை மிகவும் அதிகரிக்கும். இதை 3 100 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த கரும்பு கரணையை எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து எடுத்து போட்டோம்னா அந்த கரும்பில் அந்த வெள்ளைப்பூச்சி செதில் பூச்சிலாம் போயிருக்கும் இல்லையா, அது அந்த மாலத்தியான மருந்தெல்லாம் கண்ட்ரோல் படுத்த முடியும். விதை நிறுத்தி செஞ்சுமென்றால் அந்த விதை மூலம் பரவுகின்ற பூச்சி மற்றும் நோய்களை மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அதனால் விவசாயிகளே விதை நிறுத்தியானது மிகவும் முக்கியம். இந்த செவ்வாய் நோயும் மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அதுக்காக தான் கார்பன் டைசிம் இருக்குது. இந்த 1 கிலோ யூரியானது அந்த முளைப்புத்திறனை தூண்டிவிடும். இதில் கரும்பில் இது வந்து கரும்பு விதை நேர்த்திக்கான குறிப்பாகும். அதனால் விவசாயிகளே இந்த ஆடி பருவத்தில் நாம் விதைக்கும்போது விதையை நீங்கள் தயவு செய்து தரமான விதையை எடுத்துக்கொண்டு விதை நேர்த்தி செய்து நாம் விதைத்தோம் என்றால் அதனுடைய பலனானது மிகவும் நன்றாக இருக்கும். அதனால் விதை நிறுத்தியை தவறாமல் செய்து விதையின் முளைப்பத்திறனை எடுத்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அவ்வாறு தரமான விதையை விதை நிறுத்தி செய்தோம் என்றால் வீரியமும் மிகவும் நன்றாக இருக்கும். இதுதான் விதை நிறுத்தினுடைய குறிப்பாகும். மிகவும் நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை விதை நேர்த்தியும் நோய் மேலாண்மையை பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.